الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون. وقال ابن عمر رضي الله عنه: رأيت النبي صلى الله عليه وسلم وهو يطوف بالكعبة يقول: ما أطيبك وأطيب ريحك، وما أعظمك وأعظم حرمتك، والذي نفس محمد بيده لحرمة المؤمن أعظم عند الله من حرمتك، أو كما قال صلى الله عليه وسلم. يعني تركوري الله من الذي أرهله فني دمانة إرند حرم غلي ميندم زيارة سيء كودية ورواي بني الله تعالى تندان أنجى ولا علماء كلودية சில ஹுத்பாக்களை பயான்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவற்றில் சில விஷயங்கள் நமக்கு கிடைத்தன. உண்மையிலுமே பரிமாறப்பட வேண்டிய, மிக கவலையோடு நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அதில் ஒரு ஹுத்பாவிலே பேசிய அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இஸ்லாத்தை குறித்து உலக மக்களுடைய பார்வை என்ன, உலகத்தினுடைய எல்லா மக்களும் அவர்கள் இஸ்லாத்தை இன்றைக்கு எப்படி பார்க்கிறார்கள், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை எப்படி அணுகுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீன், அல்லாஹ்வுடைய ஷரியத் முஸ்லிம்களிடம் அது எந்த இடத்தில் இருக்கிறது, தீனை இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டு பார்வை, ஒரு பக்கம் உலகம் இந்த மார்க்கத்தை எப்படி பார்க்கிறது, இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்று இந்த இரண்டு கோணத்திலே ஒரு அழகான ஒரு உரையை கொடுத்தார்கள். உலகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகம் இஸ்லாத்தை எப்படி பார்க்கிறது, இஸ்லாத்தை கண்டு உலகம் அஞ்சுகிறது, இந்த மார்க்கத்தை கண்டு இந்த உலகம் அஞ்சுகிறது, இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எங்கே, இந்த இஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் உலகையே ஆட்சி செய்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சப்பார்வை, இஸ்லாத்தை கண்டு ஒரு பயம், இது பொதுவாக உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு பார்வை. அந்த பயத்தின் காரணமாக உலக மீடியாக்கள், உலகத்தினுடைய வலிமை வாய்ந்த ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது கொண்டிருக்கிற அச்சத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பிரச்சாரம் செய்கிறார்கள். பெருமானாரை பற்றி தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள், திருக்குறானை பற்றி தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆக இது அவர்களுடைய பார்வை, இஸ்லாத்தை கண்டு ஒரு பயம். அந்த பயத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். இஸ்லாத்தை கண்டு முதலில் பயந்தது ஷைத்தான். இந்த மார்க்கத்தை கண்டு முதலில் பயந்தது யார் என்றால் ஷைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாசிகளில் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது, சில அப்பாவி நபர்களை தவிர, பலவீனமான மக்களை தவிர, பெரும்பாலான மக்கா வாசிகள் பெருமானாரை ஏற்க மறுத்த போது, மதீனாவிலிருந்து அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த மதீனாவிலிருந்து வந்த சில தோழர்கள் அவர்கள் பெருமானாரை மினாவில் சந்திக்கிறார்கள். சந்தித்து பெருமானாரிடம் ஒரு உறுதி பிரமாணம், ஒரு பையத்து செய்கிறார்கள். அந்த பையத்திற்கு வரலாற்றிலே பையத்துல் அகபா என்று சொல்லப்படுகிறது. முதன் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரா இப்னு மஅரூர் என்கிற ஒரு சஹாபி, அவர் மதீனாவை சார்ந்தவர், அவர்தான் பெருமானாரிடத்திலே முதலில் பையத்து செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் இந்த மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு வாருங்கள், அங்கே உள்ள நாங்கள் உங்களை ஏற்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்போம், நீங்கள் அங்கே வாருங்கள், இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பரா இப்னு மஅரூருடைய தலைமையிலே ஒரு 11 நபர்கள் பெருமானாரிடம் பையத்து செய்தார்கள். இந்த காட்சியை கண்ட ஷைத்தான் மக்காவாசிகளிடம், அன்றைக்கு ஷைத்தானுக்கும் உருவம் இருக்கிறது, அவன் தோற்றத்திலும் வர முடியும், இந்த 11 நபர்கள் பையத்து செய்த காட்சியை கண்ட ஷைத்தான் மக்கா குறைசிகளிடம் ஓடோடி சென்று சொல்கிறான், ஹல்லக்கும் ஃபீ முதம்மிமின் வஸ்ஸுபாத மஅஹு கத் அஜ்மஉ அலா ஹர்பிக்கும். ஷைத்தான் மக்கா வாசிகளிடம் சொல்கிறான், பாருங்கள், இதுவரை உங்களையும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களையும் ஏசி வந்த, நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் ஏசி வந்த இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பெரும் கூட்டம் மதம் மாறப் போகிறார்கள், அவர்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறார்கள், உஷாராகி கொள்ளுங்கள். ஷைத்தான் தான் முதல்ல இஸ்லாத்தை கண்டு பயந்தான், இஸ்லாத்தை கண்டு முதன் முதலாக தவறாக சொன்னதும் அவன்தான். ஒரு 11 பேர் பயத்து செய்கிறார்கள், ஆனால் ஷைத்தான் அந்த முஷ்ரிக்கீன்களிடம் சென்று சொல்கிறான், இதுவரை உங்களை ஏசி பேசி வந்த, உங்கள் வழிபாடுகளையும் தெய்வங்களையும் படித்து வந்த அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரும் கூட்டம் அவர்களை ஏற்று மதம் மாறப் போகிறார்கள், அது மட்டுமல்ல உங்களை எதிர்த்து யுத்தம் செய்யவும் போகிறார்கள், நீங்கள் உஷாராக இருங்கள். இந்த ஷைத்தானுடைய வாரிசுகள் தான் இன்று வரையிலும் இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அன்றைக்கு ஷைத்தான் சொன்ன முதல் வார்த்தை அவனுடைய வழித்தோண்டல்கள், அவனுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு இந்த பிரச்சாரம். நமது நாட்டிலும் சொல்கிறார்கள் அல்லவா, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் பெரும்பான்மையாகி விடுவார்கள், மெஜாரிட்டி ஆகி விடுவார்கள், நம்மை எதிர்த்து போர் செய்வார்கள். இதை ஷைத்தான் முதன் முதலாக சொன்னான். ஆக சினாத்தை கண்டு முதலில் பயந்தது ஷைத்தான், முஸ்லிம்களை பற்றி முதலில் தீவிரவாதிகள் என்று சொன்னதும் ஷைத்தான். அந்த வாரிசுகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மார்க்கத்தை குறித்து தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள், இந்த மார்க்கத்தை பற்றி அவதூறுகளை பரப்புகிறார்கள். ஏன் இவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்ச வேண்டும், இஸ்லாத்தை கண்டு இவர்கள் பயப்படுவதற்கு என்ன காரணம், இந்த மார்க்கம் உரிமைகளை எதையேனும் மறுத்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கம் மனித உயிருக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு கூட உரிமைகளை தந்த மார்க்கம், விலங்குகளுக்கும் கூட மார்க்கம் உரிமைகளை தந்தது. விலங்குகளை பற்றி கூட பெருமானார் சொல்வார்கள், அதன் சக்திக்கு மீறி அதனை சிரமப்படுத்தக்கூடாது. விலங்குகளாக இருந்தாலும் அதனுடைய சக்திக்கு மீறி அதை சிரமப்படுத்தக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், விலங்குகளை பட்டினி போடக்கூடாது, விலங்குகளுக்கு தீனி போடாமல் அதை பட்டினி போடாமல் இருந்தால் அதற்கும் மறுமையிலே வேதனை உண்டு. ஒரு ஆட்டையும் அதனுடைய குட்டியையும் பிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பறவை கூட்டை கலைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். விலங்குகளுக்கு கூட இந்த மார்க்கம் உரிமைகளை தந்த மார்க்கம், மனித உயிருக்கு இந்த மார்க்கம் தந்த மதிப்பு உலகத்திலே எந்த மதமும் தந்திருக்க முடியாது. மனித உயிருக்கு அவ்வளவு மரியாதை, மனித உயிருக்கு அவ்வளவு மதிப்பை தந்த மார்க்கம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் இப்னு உமர் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தவாஃப் செய்ய நான் கண்டேன். பெருமானார் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அருகிலே சென்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், மா அத்யபக் வ அத்யப ரீஹக். காபாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அத்யபக், காபாவை நீ எவ்வளவு புனிதமானது, நீ எவ்வளவு தூய்மையான அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, வ அத்யப ரீஹக், உன்னுடைய வாசம்தான், உன்னுடைய நறுமணம் தான் எவ்வளவு நறுமணம் மிக்கது, தூய்மையானது. மேலும் சொன்னார்கள், மா ஆதமக், உன்னுடைய மகத்துவமும் உன்னுடைய கண்ணியத்தையும் வர்ணிக்க இயலாது, வ ஆதம ஹுருமத்தக், உனது கண்ணியத்தை எங்களால் வார்த்தைகளால் விளக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லஹுர்மத்துல் முஃமின், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய உயிர், அலமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது, மின் ஹுர்மத்த, உன்னுடைய கண்ணியத்தை விட, கஅபாவுடைய கண்ணியத்தை விட ஒரு உயிருடைய கண்ணியம் தான் உயர்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மார்க்கம் இந்த உயிருக்கு தந்திர மதிப்பு இது. எனவே இது உரிமைகளை மறுத்ததா என்று சொன்னால் கிடையாது. அப்படியானால் இவர்கள் எதற்காக பயப்படுகிறார்கள், இந்த மார்க்கத்தை கொண்டு இவர்கள் அஞ்சுவதற்கு என்ன காரணம், இந்த மார்க்கம் உலகத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க கூடாது, எந்த சுகத்தையும் அனுபவிக்க கூடாது என்று சொன்னதா, உலகத்தில் நீங்கள் எதையும் அனுபவிக்காமல் ஒரு துறவியை போல எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதா, நிச்சயமாக இந்த மார்க்கம் அதையும் சொல்லவில்லை. சொல்ல போனால் உலகத்தில் அல்லாஹ்வால் அருளப்பட்ட மார்க்கங்களிலேயே அதிகமான ஹலாலாக்கிய மார்க்கம் இஸ்லாம் தான். மற்ற எல்லா மதங்களிலும் ஹராம் அதிகம், ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த ஷரியத்தில் மட்டும்தான், பெருமானாருடைய இந்த ஷரியத்தில் மட்டும்தான் ஹராம் கம்மி, ஹலால் தான் அதிகம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி قل من حرم زينة الله التي اخرج لعبادي الله அடியார்களுக்காக இந்த உலகத்திலே படைத்தவைகளை யார் ஹராமாக்க முடியும். எனவே இந்த மார்க்கம் உலகத்தில் எதையும் அனுபவிக்காதீங்க, எல்லாவற்றையும் துறந்து விடுங்கள், துறவிகளாக வாழுங்கள் என்று சொன்னதா, இந்த மார்க்கத்தை கண்டு பயப்படுவதற்கு கிறிஸ்தவ மதம் சொல்வது போல அப்படி அல்ல. இந்த மார்க்கம் எத்தனையோ விஷயங்களை ஹலால் ஆக்கியிருக்கிறது. திருமணத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறது. ஒரு திருமணம் அல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு திருமணத்தை கொண்டு நிறைவு ஏற்படவில்லையா, இரண்டு திருமணம் செய்யலாம், மூன்று செய்யலாம், நான்கு திருமணம் முறை செய்யலாம். அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான். இதை யாரும் குறை காண முடியாது. அல்லாஹுடைய ஷரியத் இது. ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலைக்கு ஏற்ப அல்லாஹ் சட்டங்களை வகுத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே எல்லா மதங்களையும் விட வாழ்க்கையினுடைய இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு மார்க்கம் இடமளித்திருக்கிறது. ஹலால் அதிகம், ஹராம் குறைவு. ஆனால் ஷைத்தான் நமக்கு தலைகீழாக காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான், ஜோடியாக ஹஜ்ரத் ஹவ்வாவையும் படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் படைத்தான். இருவரையும் படைத்த பிறகு அல்லாஹ் சொன்னான், வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஇதுமா, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியதை விரும்பியவாறு புசியுங்கள், என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை மட்டும் காட்டி இதை நெருங்க வேண்டாம். எல்லாத்தையும் ஹலால் ஆக்கணும், ஹராம் ஆக்குனது ஒன்றை மட்டும்தான். ஆக உலகத்தில் ஹலால் அதிகம், ஆனால் ஹராம் குறைவு. ஆக இந்த மார்க்கம் உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை எதையுமே தடை செய்யவில்லை. ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே வருவார், அலங்கோலமான தோட்டத்திலே வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்பார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் உனக்கு எதையும் தரவில்லையா என்று. அவர் சொல்வார், அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வத்தையும் தந்திருக்கிறான், என்னிடம் ஆடுகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, எல்லா செல்வமும் இருக்குதுன்னு சொல்வார். இப்போ பெருமானார் சொல்வாங்க, அப்படியானால் அல்லாஹ் தந்த அந்த அருட்கொடைகளுடைய அடையாளம் உன் மீது தெரியட்டும். அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அருட்கொடைகளை தந்திருக்கிறான், பிறகே நீ அலங்கோலமாக இருக்கிறாய். அல்லாஹ் தந்த அந்த அருட்கொடைகளுடைய அடையாளம் உன் மீது தெரியட்டும். ஆக இஸ்லாத்தை கண்டு அஞ்சுவதற்கு இது துறவரத்தை ஆதரிக்கிற மார்க்கம் அல்ல. உலகத்தில் நன்றாக வாழ்வதையும், சிறந்த முறையில் வாழ்வதையும், அல்லாஹ் அனுமதித்த முறையில் வாழ்வதையும் ஆதரிக்கக்கூடிய வலியுறுத்துகிற மார்க்கம் இந்த தீன். பிறகையன் அவர்கள் இஸ்லாத்தை கண்டு பயப்பட வேண்டும். இஸ்லாம் என்ன, தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. திருக்குர்ஆனிலே அன்பு, கருணை, மன்னிப்பு இந்த வார்த்தை ஆயிரத்துக்கும் அதிகமான வசனங்களில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் மன்னிப்பை வலியுறுத்துகிறான். ஹுதில் ஆஃப்வ, அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு என்கிற அந்த பண்பை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆக இது தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் அன்பு இருந்தது, கருணை இருந்தது, ரஹமத் இருந்தது. அப்படியானால் இவர்கள் இஸ்லாத்தை கண்டு ஏன் பயப்படுகிறார்கள்? ஒரே காரணம், உலக மக்களை இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்க வேண்டும், மனித சமுதாயத்தை இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய நல்ல அம்சங்களை மக்கள் அறிந்து கொண்டால் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுக்கு வந்து விடுவார்கள். எனவேதான் இந்த தவறான பிரச்சாரங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இவர்கள் சொல்வது போல எந்த தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. கடந்த நூற்றாண்டிலே இரண்டு உலக யுத்தங்கள் நடந்திருக்கிறது, இரண்டு உலக யுத்தங்கள். ஒரு உலக யுத்தத்திலே 17 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள், இன்னொரு உலக யுத்தத்திலே 50 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இஸ்லாம் அடுத்த மதத்தவர்களை மதிக்க சொல்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அங்கே கூட நாம் பார்க்கலாம், அங்கு முஸ்லீம் அல்லாதவர்கள்தான் முஸ்லீம்களை விட அதிக சம்பளத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. ஹரமுக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரம் ஜித்தா, அந்த ஜித்தாவிலே மட்டும் ஒரே ஒரு இந்தியன் ஸ்கூலில் 10,000 இந்து குழந்தைகள் படிக்கிறார்கள், நிம்மதியாக படிக்கிறார்கள். நாம் இந்த நாட்டிலே எந்த அச்சத்தோடும் எந்த பயத்தோடும் வாழ்கிறோமோ அதிலே ஒரு கடுகளவு அச்சம் கூட அங்கு இருக்கக்கூடிய அந்த 10,000 குழந்தைகளுக்கும் சரி அவர்களது குடும்பத்தினருக்கும் கிடையாது. ஆக இஸ்லாம் இவ்வளவு பரந்து விரிந்த மார்க்கம். இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நிம்மதியாக வாழ முடியும், வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் இந்த மார்க்கத்தை உலக மக்கள் அறியக்கூடாது. அதற்காக இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்கிறார்கள், இந்த மார்க்கத்தை கண்டு பயப்படுகிறார்கள். இது அவர்களுடைய பார்வை. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த மார்க்கத்தை எப்படி அணுகுகிறோம்? நம்முடைய நடைமுறை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய இந்த தீனையும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? இது இன்னொரு பார்வை. இது இந்த இரண்டாவது பார்வை இருக்கிறது. இதை நாம் பார்க்கிற போது ஒரு பக்கம் காபிர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நாமோ இந்த மார்க்கத்தை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை நாம் கேலி செய்கிறோம். ஆச்சரியமாக இருக்கலாம், நாம் எங்கே கேலி செய்கிறோம் பாருங்கள். ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வை நேரடியாக கேலி பேசுவது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேலி பேசுவது. இது முனாஃபிக்கீன்கள் அன்றைக்கு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக சென்று கொண்டிருக்கும் போது முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை பற்றியும் பெருமானாரை பற்றியும் கேலி பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தை இறக்கினான், குல் அபில்லாஹி وآياته ورسوله كنتم تستهزئون. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமா நீங்கள் கேலி செய்கிறீர்கள்? இன்றைக்கு யாரும் வெளிப்படையா நம்ம அல்லாஹை பத்தி கேலியா பேசுறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானாரை நாம் எல்லோரும் வெளிப்படையாக மதிக்கிறோம், யாரும் கேலியாக பேசுவதில்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நாம் செய்யக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கங்களை பார்த்தால் நாம் தீனை கேலி செய்கிறோம், நாம் இந்த மார்க்கத்தை கேலி செய்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த இடமும் கொடுக்காமல் இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக துரத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள், அவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள். இதுவும் தீனை கேலி செய்வது, தீனை புறக்கணிப்பதனுடைய ஒரு வகை. இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு தீமை இன்றைக்கு சொல்ல முடியாது. மார்க்கம் சொன்னால் நாம் என்ன வழங்கியிருக்கிறோம், ஏதோ தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும், கடந்த கால நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு தான் மார்க்கம். ஒரு இமாம் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த விஷயங்களை சொன்னால் போதும், ஊருடைய நடைமுறைகள், தவறான விஷயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தடுக்கப்பட்ட விஷயங்கள், இதை அவர் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த இமாம், அந்த ஆலிம், அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களை நாம் விமர்சிக்கிறோம். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் தங்களுடைய நபிமார்களிடம் இப்படித்தான் நடந்தார்கள். அல்லாஹ்தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்கிறான், ஒயிலா ஆதின் அஹாஹும் ஹூதா, நாம் ஆது கூட்டத்தாரிடம் ஹஜ்ரத் ஹூதை நாம் அனுப்பினோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரிடம் சென்று சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா, என்னுடைய சமுதாயமே அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹை தவிர உங்களுக்கு எந்த இறைவனும் இல்லை என்று சொன்னபோது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், இன்னால நராக்க ஃபி சஃபாஹத்தின், உங்களை நாம் மடையராக பார்க்கிறோம் சொன்னான். யார் நன்மை ஏவி தீமையை தடுத்தார்களோ அவர்களை பார்த்து உலகம் சொன்னது, இன்னால நராக்க ஃபி சஃபாஹத்தின், உங்களை நாம் மடையராக பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ, ஹராமான விஷயங்களை தடுக்கிறார்களோ, வட்டி கூடாது என்று சொல்கிறார்களோ, இன்சூரன்ஸ் லஞ்சம் கூடாது என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு நாமும் அதைத்தான் சொல்கிறோம், ஹஜரத் உங்களுக்குலாம் உலகம் தெரியாது, இந்த உலகத்தில் வட்டி வாங்காமல் வாழ முடியாது, இன்சூரன்ஸ் இல்லாமல் வாழ முடியாது, இவர் ஒரு மடையர் என்கிற அந்த பார்வை தான் இன்றைய நம்மிடமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நாம் ஹரமை சுற்றி இருக்கிற பகுதி, அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம், புனிதமிக்க அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டல்கள் கூட இன்னைக்கு ஷரியத்திற்கு மாற்றமான நடைமுறை. மேற்கத்திய கலாச்சாரம், மக்காவுடைய புனிதம், ஹரமுடைய காபாவுடைய புனிதம், அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மால் விவரிக்க முடியாத புனிதம். அந்த புனித நகரத்தினுடைய அந்த ஹோட்டல்களில் கூட இன்றைக்கு நீங்கள் மேற்கத்திய கலாச்சாரம், அங்கே மக்காவினுடைய ஹரமுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சஃபா டவர் என்று ஒரு டவர் இருக்கிறது. எங்களுடைய உறவினர் ஒருவர் வேலை செய்கிறார். ஒரு நாள் அவர் எங்களுடைய ஹோட்டலுக்கு விருந்துக்கு வாங்க லஞ்சுக்கு அழைத்திருந்தார். சரி, ஏதோ தனியாக இங்கே ஒரு இடத்துல வச்சு விருந்து கொடுப்பார்னு நினச்சி அங்கே தெரியாமல் போயிட்டோம். போனோன்னு சொன்னால், ஜும்மா முடித்து விட்டு போனோன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய டைனிங் ஹால், அந்த ஹாலில் பார்த்தோன்னு சொன்னால் முழுக்க அப்படியே ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு தான். முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பஃபே சிஸ்டம். இன்றைக்கி நாமளும் அதை தான் சொல்கிறோம், நம்ம ஹதரத்து பஃபே போய் எதிர்க்கிறாரு, ஹரம்லேயே ஹரமை சுற்றியே பஃபே நடக்குது, நம்ம அதை ஆதாரமாக சொல்கிறோம். ஹரமில் செய்வது நமக்கு ஆதாரம் அல்ல, ஹரமை சுற்றி செய்ய நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆதாரம் அல்ல. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் நமக்கு ஆதாரமே தவிர அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்க. ஆக ஒரு கையில் சாப்பிடுவது ஒரு கேவலமாக, கையில் சாப்பிடுவது அவ்வளவு இழிவாக, ஒவ்வொரு பொருளை எடுப்பதற்கும் ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூன். நாங்கள் கையில் தான் சாப்பிட்டோம், அந்த ஹோட்டலில் உள்ள மற்றவங்கள்லாம் சொன்னாங்களாம், விவரம் தெரியாத ஆளுகளை சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டீங்க, விவரம் இன்னைக்கு அதான் உலகம் சொல்லுது, இவர்கள் மடையர்கள். எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, இன்னால நராக்க ஃபீ ஸஃபாஹத்தி, நீர் ஒரு முட்டாள், நீர் ஒரு மடையர், ஆக கையில் சாப்பிட்றவும் முட்டாள், பெருமானாருடைய வழியில் சாப்பிட்றவும் முட்டாள், யார் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றானோ அவன் உலகத்தினுடைய அறிவாளி. இந்த கலாச்சாரத்தை தான் இன்றைக்கு அரபுகளும் இதற்கு அடிமையாக இருந்தால் பிறகு ஏன் அமெரிக்கா அவர்களை அழிக்காது, ஏன் அவர்களை ஐரோப்பிய நாடுகளும் யூதர்களும் சேர்ந்து அழிக்க மாட்டார்கள்? மிக நீண்ட நேரம் ஹரம்ல துவா நடக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி ஏன் வருவதில்லை? இந்த கலாச்சாரத்திற்கு அடிமை, இந்த கல்ச்சருக்கும் இந்த நாகரிகத்திற்கும் அடிமை. ஒரிஜினல் இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள் அவர்களது வாழ்க்கை விட்டு விலகி இன்னைக்கு கையில் சாப்பிட்டோன்னு சொன்னால் அது கேவலமாக அது இழிவாக அங்கே பேசப்படுது. அது மட்டுமல்ல, உன்னா டேபிளில் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி எல்லாம் மிச்சம் வீண் வரையும், எல்லா மீன் வரையும் தூக்கி வீசப்படுது. லட்சக்கணக்கான பெருமதிப்புடைய அந்த உணவு பொருட்கள் எல்லாம் மீன் வரையும் செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய கோபம் இன்னொரு பக்கத்தில் சிரியாவில், ஆப்கானிஸ்தானில், சோமாலியாவில், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்குறோம். இந்த சமுதாயம் செய்யக்கூடிய இந்த தவறுகளால், ஆக ஒரு பக்கம் நாம் அந்நியர்களை குறை சொல்கிறோம், அவன் இஸ்லாத்தை தவறாக பிரச்சாரம் செய்கிறான்னு சொல்லி, இன்னொரு பக்கம் நம்மிடத்தில் மார்க்க எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமும் இன்றைக்கு அந்நிய கலாச்சாரம், அதை பார்த்துட்டு வந்து தான் இங்கேயும் நாம் பஃபையை ஆதரிக்கிறோம். அவங்களே செய்கிறாங்க, நாமையும் செய்யக்கூடாது. அவங்களே தாடி விற்கிறது இல்லை, தாடியை சிறைக்கிறாங்க, நாமையும் செய்யக்கூடாது. இன்றைக்கி அடிக்கடி ஹஜ் உம்ராவுக்கு போகிறது கூட ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கிருந்து அங்கே போய் தவறான விஷயங்களை தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. தவறான விஷயங்களை, பெருமானாருடைய வாழ்க்கையையும் சஹாபாக்குடைய சரித்திரத்தையும் அந்த வழிமுறையும் எடுத்துக்கொண்டு வருவதற்கு பதிலாக அங்கே இருந்து இவர்கள் எடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் தவறான வழிகாட்டுதல்கள், தவறான வழிமுறைகளாக இன்றைக்கு அரபுகள் தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திலும் இஸ்லாமிய அடிப்படையிலும் இல்லாமல் மேற்கத்திய அடிப்படை அந்த கலாச்சாரத்திற்கு அடிமையிட்டாங்க. பிறகு எங்கிருந்து நாம் அல்லாஹுடைய உதவி வரும், அல்லாஹுடைய உதவி வரும் எங்கிருந்து எதிர்பார்ப்பது? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டுதான் நம்மை கண்ணியப்படுத்தினான். ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னது, குன்னா அதல்ல கவும், உலகத்திலேயே இழிவான சமுதாயமாக நாம் இருந்தோம். அஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், இந்த தீனை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினான். எனவே இது அல்லாத இன்னொரு வழியிலே நாம் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவான். இதுதான் அரபுகளுக்கும் பொருந்தும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களாகிய நமக்கும் இது பொருந்தும். ஆக இன்றைக்கு நாம் இந்த தீனை இழிவுபடுத்துகிறோம், எல்லா வகையிலும் இழிவுபடுத்துகிறோம். இதை சொல்பவர்களை கண்டு நாம் அவர்களை கண்டிக்கிறோம். யாராவது என்னங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரிடம் சொன்னாங்க, இந்த மானக்கேடான செயலை செய்யாதீங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சாங்க, செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் என்ன சொன்னார்கள், அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும், இந்த ஊரை விட்டு இவங்களை துரத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த ஊரை விட்டு இவர்களை வெளியேற்றுங்கள். இன்றைக்கும் நாமும் இப்படித்தானே இருக்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு இமாம் கண்டித்தால் இந்த ஊரை விட்டு அவரை துரத்து. இதுதான் அரபு நாடுகளையும் நடக்குது. அங்கேயும் அங்குள்ள இமாம்களும் அந்த மெம்பரில் அந்த அரசாங்கத்தை கண்டித்தால் அடுத்த தொழுகைக்கு அவர் இமாமாக இருக்க முடியாது, அடுத்த தொழுகைக்கு அவர் இமாமாக இருக்க முடியாது. அதுதான் மதீனாவுடைய மிக பல்லாண்டுகளாக இமாமாக இருந்த ஒரு பெரிய இமாமுக்கும் இந்த கதி தான் ஏற்பட்டது. பல வருஷமாக இமாமாக இருந்தார், அரசாங்கத்தினுடைய சில தவறான விஷயங்களை கண்டித்தார். அவர் இப்போது அங்கிருந்து விலக்கப்பட்டு விட்டார், நீக்கப்பட்டு விட்டார். ஒரு பிரபலமான ஃபதைஃபி என்று அறியப்படுகிற ஒரு இமாம். இதான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது. இதே கலாச்சாரம் இந்த ஊருடைய நடைமுறைகளையோ தவறான விஷயங்களையோ நிக்காக நடக்கக்கூடிய தவறுகளை வேறு பழக்கங்களை கண்டிச்சா வெளியேற்றுங்க, இதெல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்படாது. இதான் ஆக நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு அறியாமை காலத்தில் தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். நபிமார்களுடைய கூட்டம் நபிமார்களுக்கு என்ன பதிலை சொன்னார்களோ அந்த பதில் தான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது. சரியத்தை சொன்னால், மார்க்கத்தை சொன்னால் இவர்கள் முட்டாள்கள், இவர்களை வெளியே அனுப்புங்கள் என்ற அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரியத்து இல்லை. எல்லா விஷயத்திலும் நாம் சரியத்தை வந்து கேவலப்படுத்துகிறோம். நிக்காஹுடைய காலங்கள் அதிகமாக நிக்காக நடக்குது. நிக்காஹில் வந்து ஓதப்படுது துவா. நிக்காஹில் இன்னைக்கு என்ன இருக்குது, ஷரியத்துடைய முறைப்படி ஒரு ஹுத்பா மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய நிக்காஹில் ஷரியத்துடைய முறைப்படி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹுத்பா தான். மற்ற எல்லாம் ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள், ஷரியத்திற்கு மாற்றமான நடைமுறைகள், நிக்காஹுக்கு முன்னால் நிக்காஹுக்கு பின்னால். ஆனால் துவாவில் நபிமார்கள் வாழ்ந்ததை போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அந்த நபிமார்களுடைய நிக்காஹெல்லாம் இப்படி தான் நடந்துச்சா? ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வாவுடைய நிக்காக எப்படி நடந்தது? ஆதம் ஹவ்வாவுடைய நிக்காகை அல்லாஹவே நடத்தினான். நடத்திய பிறகு அல்லாஹ் சொன்னது என்ன, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதை ஒன்றும் சாப்பிடாதீங்க. அவள் கணவன் மனைவிக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய விஷயம் என்ன, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம். திருமணத்தில் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் நிக்காகை நடத்திவிட்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம், இவை உங்களுக்கு ஹலால், இது உங்களுக்கு ஹராம். ஆனால் நம்முடைய நிக்காகிலே நபிமார்களைப் போலன்னு வாழ்த்துகிறோம். எந்த திருமணம், பெருமானாருடைய திருமணம் இன்றைக்கு நாம் நடத்துகிற திருமணத்தை போல் நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் 9 திருமணம் செய்தார்கள், மொத்த திருமணம் 11 திருமணங்கள், 9 திருமணம் செஞ்சாங்க. எந்த திருமணத்திலும் ஆடம்பரம் கிடையாது. அவர்களுடைய திருமணத்தினுடைய வலிமா விருந்து என்ன, ஒரு விரிப்பு விரிப்பாங்க, அதில் பேரித்தம்பளம், நெய், பாலாடை இவைகளெல்லாம் கொட்டப்படும். எல்லாத்தையும் மொத்தமாக குலைத்து ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இதுதான் பெருமானாருடைய வீட்டினுடைய வலிமா. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. அன்னை ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த போது மட்டும்தான் ஒரு ஆட்டை அறுத்து பெருமானார் வலிமா கொடுத்தாங்க. வேற யாருக்கும் ஆடம்பர திருமணங்கள் இந்த படோடாவங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக நடக்கிறது, நம்மிடம் வசதி இருக்கிறது என்பதற்காக விரும்பியவாறு செலவு செய்ய முடியாது. காசு இருக்குது என்பதற்காக விரும்பியவாறு செலவு செய்ய அனுமதி இல்லை. இப்படி செலவு செய்த சமுதாயங்களுடைய கதி என்னவானது? ஸ்பெயினில் வாழ்ந்த முஸ்லிம்களும் இத்தகைய வசதியோடும் செல்வ செழிப்போடும் இருந்தாங்க. அங்கிருந்து இஸ்லாம் துரத்தி அடிக்கப்படவில்லையா? இந்த நாட்டை ஆண்ட முகலாய மன்னர்கள் இத்தகைய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. என்ன ஆனது இன்றைக்கு அவர்களுடைய சரித்திரங்கள், அவருடைய வரலாறுகள் இன்றைக்கு என்ன ஆனது? பலஸ்தீன முஸ்லிம்கள் இதே செல்வ செழிப்போடு இருந்தாங்க, பிரம்மாண்ட வீடுகள் கட்டினார்கள், ஆடம்பர திருமணங்கள் செய்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்த நேரம் உயிரோடு இருப்போமா என்ற அச்சத்தோடு வாழ்றாங்க. எனவே காசு இருக்கிறது என்பதற்காக, செல்வம் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய ஆட்டம் பாட்டம் படோடாபம் இது அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி நேரிடும். இன்றைக்கு சமூகத்திற்கு எவ்வளவு தேவைகள், மற்ற சமுதாயத்தை விட நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த சமுதாயம் இந்த திருமணத்திலே அளிக்கக்கூடிய இந்த செல்வத்தை வேறு வழிக்கு பயன்படுத்தினால் நாம் எவ்வளவு காரியங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த விஷயம் ஏனோ நம்முடைய அறிவில் ஏறுவது கிடையாது. மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இதில் தெளிவாக இருக்கிறார்கள். நம் சமுதாயத்திலே மட்டும்தான் ஒரு சமுதாய பார்வை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி மக்கள், ஒரு திருமணம், இதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் சொல்ல வந்த விஷயம், ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்க்கிற ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் முஸ்லிம்களாகிய நாம் பார்க்கிற பார்வை. இன்றைக்கு நாம் இஸ்லாத்தினுடைய உயர்ந்த அந்த பண்பாடுகள், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் உதறி புறக்கணித்து விட்டு இஸ்லாமிய மாற்று மதத்தவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி வாழ்கிறோம். இதனால்தான் இன்றைக்கு அல்லாஹுடைய உதவி இழந்து நாம் தவிர்க்கிறோம். எனவே நாம் அடுத்தவர்களை கண்டு விமர்சிப்பதை விட, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட, இந்த தீனை நாம் எந்த அளவுக்கு உயர் இடத்தில் வைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும் தீனை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம், அதுதான் இன்றைக்கு நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக நாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்கிறோம், எத்தனையோ நாட்டினுடைய முஸ்லிம்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட பெருமானார் சொன்னது போல கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த ஹஜ்ஜு உம்ரா என்பது ஒரு சுற்றுலாவாக ஆகிவிடும். இன்றைக்கு ஏறத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் பார்க்க முடிகிறது. அந்த புனிதத்தை விளங்கி நடப்பவர்களை விட பெரும்பான்மை மக்கள் அங்கே ஹரமுக்கு முன்னால் கணவன் மனைவியாக நின்று ஜோடியாக நின்று போட்டோ எடுப்பது, ஒரு தாஜ்மஹாலுக்கு வந்தால் என்ன செய்கிறாங்களோ, ஒரு ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போனால் என்ன செய்கிறாங்களோ, அதே காட்சி தான் இன்றைக்கு மக்கா மதீனாலும் நடக்கிறது. ஆக இது கியாமத்தினுடைய முன்னறிவிப்பு, ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி தான் இன்றைக்கு ஆகிவிட்டது. பல்வேறு தவறான கலாச்சாரங்களை ஹரமுக்கு முன்னாலேயே நடப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய மதீனாவிலேயே பல சுன்னத்துகள் அளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு தவறுகள் இந்த உம்மத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது நாம் அல்லாஹுடைய உதவிக்காக எத்தனை லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்கினாலும் நாம் பெற முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய ஷரியத் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப மாற்றுகிற போது தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த பாடுபட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வ யுஸப்பித் அக்தாமக்கும், உலகத்தார் முன்னிலையிலே உங்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய திருமணங்கள் அவைகளை எளிமையாக்கி அதில் வீணாக்கப்படுகிற இந்த செல்வத்தை எல்லாம் ஒரு நல்ல வழிக்காக, ஒரு சமுதாயத்தினுடைய பணிக்காக, தீனுடைய உயரிய காரியங்களுக்காக அவற்றை செலவிட்டோம் என்று சொன்னால் அது உண்மையிலுமே அல்லாஹுடைய அந்த தராசிலே மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இஸ்லாத்தை குறித்த நம்முடைய தெளிவான பார்வையை தந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய ஷரியத்தையும் பெருமானாருடைய சுன்னத்தையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.